மாலினி பாலா அவர்களுடைய மூன்று கவிதை நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய முன்னாள் அரசாங்க அதிபர் திரு பத்மநாபய்யா அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் கவிதாயினி மாலினி மாலா அவர்களே, இந்த நூலினுடைய வெளியீட்டுரை ஆட்சி அமைந்திருக்கின்ற அன்புக்குரிய வடகோவை வரதராஜன் ஐயா அவர்களே, இந்த நூல் பற்றிய நயப்புரைகளை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கின்ற திரு கபேந்திரன் அவர்களே, திரு வீரா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்களே, கலை ஆர்வலர்களே, கவிதை ரசிகர்களே, மாலினி மாலா அவர்களுடைய உறவினர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாலினி மாலா அவர்களுடைய இந்த மூன்று நூல்களுடைய வெளியீடு இன்று இங்கே நடைபெறுகிறது. திறம்போல் வெளியீட்டகத்தினுடைய வெளியீட்டிலே எவர்கிரீன் அச்சகத்தினுடைய அழகான வடிவமைப்பு, அருமையான தாழ் தெரிவிலே இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. பூபாலசிங்கம் உத்தரசாலையினர் இதற்கான விநியோகத்தை மேற்கொள்வதாக அதிலே தகவல் இருக்கிறது. ஏற்கனவே மணிமேகலை பிரசுரத்தின் கீழ் வந்திருக்கின்ற ஒரு நாவலை வெளியிட்டிருக்கின்ற மாலினி மாலா அவர்கள் கவிதையின் துறையிலே ஒரு மிக நீண்ட அனுபவத்தோடு வெளிவந்த நூலாக நான் இந்த நூலை பார்க்கின்றேன். அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர். கொழும்பிலே கணக்கியலை கற்று தற்போது ஜெர்மனியிலே வசித்து வருபவர். மிக ஆழமான தமிழ் அறிவு, மிக அருமையான தமிழ் எழுத்து ஒரு ஓட்டம், எழுத்து நடை என்பவை அவருடைய இயல்பாக இருக்கின்றன. எனவே அவருடைய இந்த கவிதைகள் இங்கே வெளியுறவுத்துறை ஆற்றிய வடகோபராஜன் அவர்கள் கூறியது போல இவையே சோலை போன கவிதைகளாக அல்ல, மிக ஒரு நீண்ட கவிதை பரிச்சயத்தோடு புனையப்பட்ட கவிதைகளாக நான் அவற்றை பார்க்கின்றேன். இங்கே மூன்று நூல்கள் இருக்கின்றன. நாரெனும் நீ, மௌனமெனும் பேரோசை, குச்சொழுங்கைகள் காத்திருக்கின்றன என்று மூன்று நூல்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கவிதைகள் அதில் இருக்கின்றன. உண்மையே சொன்னது போல இது ஒரு இவ்வளவு கவிதைகளை ஒரே நேரத்திலே அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள முடியுமா என்றது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் நான் இருக்கின்ற அவருடைய ஒரு நீண்ட கால அடைவைப்பு இன்று குஞ்சுகளாக பொறித்திருக்கிறேன். நான் அவருடைய புத்தகத்திலே குறைகளை காண வரவில்லை. என்னுடைய ஒரே ஒரு குறை என்னென்றால், நான் கண்ட குறை என்னவென்று சொன்னால், இந்த கவிதைகள் எப்பப்ப எழுதினதென்றே நான் போட்டிருக்கலாம் என்றால், இது அவர் இப்ப இந்த இவ்வளத்தையும் மிக அண்மையிலே வந்து வெளியிட்ட கவிதைகளாக நான் பார்க்கவில்லை. அசநேரம் இவை நீண்ட காலமாக அவருடைய எழுத்திலே இருந்து அண்மையிலே அவர் புலம்பெயர்ந்து வாழ்கிறார். அண்மையிலே இங்கே வந்த போது அவர் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். அந்த மூன்றையும் ஒரே வேளையிலே வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த அவருடைய கவிதை முயற்சிகள் எவ்வளவு காலமாக நடந்தன என்பதை அவர் இந்த தொகுதி வாரியாக சொல்லியிருந்தால், உண்மையிலே அவருடைய அந்த கவிதையினுடைய ஒரு வீச்சு, அந்த பரப்பு எவ்வாறு மாறியிருக்கிறது, அவருடைய அந்த பார்வை புலம் எவ்வாறு விரிவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயம் கண்டுகொண்டிருக்க முடியும். இங்கே நான் எனும் நீ என்பது 177 பக்கங்கள். அதிலே கே சிவகுமார் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர், நாடறிந்த மிகச்சிறந்த ஒரு விமர்சகர், அவர் அதற்குரிய ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், முதலில் என்னை கவர்ந்த பண்பு மாலினியின் தமிழ் புலமையும் ஆற்ற ஒழுக்கு போன்ற வார்த்தைகளை இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஆளுகையை அவர் பெற்றிருப்பதும் தான். வாசிக்க வாசிக்க தவிட்டாத வார்த்தை பிரிவுகள் என்பன அடுத்ததாக வார்த்தைகள் யோசனையும் கவிதை அமைப்பில் உள்ள கட்டுக்கோப்பும் அவதானிக்கத்தக்கவை என்று அவருடைய அந்த நானினும் நீ என்ற நூலினுடைய ஒரு வாழ்த்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. மௌனம் எனும் பேரோசை என்ற ஒரு கவித்துவமான தலைப்பை வைத்திருக்கின்ற அந்த நூலுக்கு பாரதி மாலன் அவர்கள் ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், மாலினியின் கவி மனதை புரிந்து கொள்ள எனக்கு அவரது கவிதைகள் உதவின. இளங்காற்று வீசும் போது மரத்திலிருந்து விடைபெற்று மண்ணை சூட சுழன்றாடி வருகின்ற பூ போல அது மென்மையாயும் இயக்கமும் மண்ணின் மீதான காதலும் கொண்டதாக இருக்கிறது. பூவிற்குள்ளதை போன்ற வனப்பும் வசீகரமும் வண்ணமும் கொண்டிருக்கிறது அக்கவிதைகள் என்பது மாலன் அவர்களுடைய அந்த இவருடைய கவிதையை பற்றிய ஒரு பார்வை. அதே போல குச்சொழுங்கைகள் காத்திருக்கின்றன என்ற இந்த நூல் பற்றி ஸ்ரீ ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார். அவர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் இந்த கவிதையை பற்றி பலர் கூறிய குறிப்புரைகளை வழங்கி அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நாம் நேசத்துடன் வளர்ந்தவர்களும் எம்மை நேசித்தவர்களதும் மீள வருகைக்காக இந்த குச்சி ஒழுங்கைகள் காத்திருக்கின்றன. இத்தகைய நேசத்துரியவர்கள் மீண்டும் வருகிறார்களோ இல்லையோ, ஆனாலும் அந்த ஒழுங்கைகள் இன்றும் காத்திருக்கின்றன. இத்தகைய காத்திருப்பு என்பது கவிதாயினியின் வெறும் சொற்கூட்டம் மட்டுமன்றி இந்த இனத்தின் எதிர்பார்ப்பாகவும் எடுத்துக்கொள்ள முடிகிறது. சில கவிதைகள் எரியும் நெருப்பில் நெய்யூற்றுகின்றன, சில கவிதைகள் எரிமலை வாயிலில் உலை ஏற்றுகின்றன, இன்னும் சில கவிதைகள் உணர்வுகள் ஏதுமின்றி உளுத்து போன தமிழனை உயிர்ப்பிக்கின்றன என்று அவர் கூறுகிறார். அப்ப இந்த மூன்று வாழ்த்துறைகளிலுமே என்னுடைய கவிதாயினியினுடைய அந்த கவிதை புலமையை எங்களுடைய அந்த வாழ்த்துறை வழங்கியவர்கள் மிக சிறப்பாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இவருடைய பாடு பொருள் மிக பரந்தது. அநேகமான கவிதைகள் தன்னுணர்ச்சி கவிதைகள் தான். தன்னுடைய மனதிலே எழுந்த மனப்பாங்கு, தன்னுடைய மனதிலே வந்த சிந்தனைகளை அவர் கவிதையாக்கி இருக்கிறார். அநேகமானவை காதல் வயப்பட்ட கவிதைகள், அதாவது நீ என்று சொல்லுகிறார், யார் இந்த நீ என்று தெரியாது. ஆனால் அநேகமானவை பல கேள்விகளோடு முடிகின்ற கவிதைகளாக இருந்தாலும் இதை தாண்டி மிக பரந்த ஒரு பாடுபொருட்களை அவர் கையாண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மிக தெளிவான நடை. நாங்கள் இன்று பல கவிதைகளிலே ஒரு விளக்கமின்மை இருக்கிறது. அப்படியான எந்த விதத்திலும் நாங்கள் சிரமப்பட வேண்டிய தேவையற்ற புதிய ஓமானங்கள் உத்திகள் என்பவற்றை மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கின்றார். அதே போல அவருடைய அந்த புதுமையான எடுத்துரைப்பு முறைகளையும் அவர் கையாண்டிருக்கின்றார். இந்த கவிதைகள் பலவற்றிலே நான் பார்த்தபோது இந்த ஆரம்பகால வானம்பாடி கவிதைகளிலே இருந்த சில உத்திகள், அதாவது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொண்டு வருவது, ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு ஒரு எதிர்மறையான விஷயத்தை கொள்ளுகின்ற ஒரு உத்தியை ஆரம்பத்திலே கையாண்டிருந்தாலும் அதுக்கு பிறகு வந்த பல கவிதைகள் இன்றைய நவீன கவிதைகளிலே சொல்லப்படுகின்ற பல நுட்பமான விடயங்களை அவர் அங்கே கையாண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஈழத்து கவிதை துறையிலே அல்லது இந்த கவிதை துறையிலே பெண்கள் பலர் கோலோச்சி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தமிழ்நாட்டிலே பாரதி, சல்மா, மாலதி மைத்ரி, சுவீந்தராணி, குட்டி ரேவதி போன்றவர்கள் அவர்கள் மிகவும் போற்றப்படுகின்ற பெண் கவிதாயினிகள். என்னுடைய ஈழத்திலே ஊர்வசி, ஔவை, சிவரமணி, அனார், கஸ்தூரி, வானதி, ஆளியாள், தமிழ்நதி போன்ற பெண் கவிதாயினிகள் இருக்கிறார்கள். அவர்களே பல சிலர் புலம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த கவிதாயினியான மாலினி மாலா அவர்களும் இந்த வரிசையிலே வைத்து பார்க்கப்பட வேண்டியவர் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இங்கே பல விமர்சகர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய பூபாலசிங்கம் புத்தகசாலை இந்த வெளியீட்டு உரிமையை, அதாவது இந்த விநியோகத்த உரிமையை ஏற்றிருக்கிறது. இந்த கவிதைகள் நிச்சயமாக பரவலாக வாசிக்கப்பட வேண்டும், அதாவது பல இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். இங்கே எங்களுடைய இலக்கிய துறையிலே புகழ் பூத்த பலர் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வளமையான ஒரு வாய்ப்பாட்டை சொல்லிக் கொண்டிருப்போம், எங்களுடைய இடத்திலே யாரார் பெண் கவிதாயினிகள் என்று. அந்த வரிசையிலே நிச்சயமாக வைத்து பார்க்கப்பட வேண்டியவர் மாலினி மாலா அவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதற்குரிய முழு தகுதிகளும் இந்த கவிதைகளிலே பல கவிதைகளிலே இருக்கின்றன என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இன்னொன்று, எங்களுடைய பெண் கவிதாயினிகள் பலருடைய கவிதைகள் இருக்கின்றன. ஆனால் இத்தனை எண்ணிக்கையில் இப்ப இந்த மூன்று தொகுதி வந்திருக்கிறது, அதிகமாக 500 கூட தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்ப எங்களோட கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, முதலாவது 177 பக்கங்களை கொண்ட கவிதையிலே 200 மேலே கவிதை இருக்கிறது. அப்ப இந்த எல்லாமே பார்க்கும் பொழுது மோர் தேன் 500, 500 பார்க்க கூடத்தான். எனவே இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் இவ்வளவு ஒரு பரந்துபட்ட பொருட்களை, அதாவது விடையதான வெவ்வேறு விஷயங்களை எழுதிய கவிதாயினிகள் உண்மையிலே ஒப்பிட்டளவிலே என்னுடைய அறிவு கட்டிய அளவிலே நான் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில நான் பார்க்கவில்லை. எனவே மாலினி மாலா அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து பெண் கவிதாயினிகளிலே நிச்சயமாக இடம்பெற வேண்டியவர். அதை கடந்து இன்று எங்களுடைய புலம்பெயர் படைப்பாளிகளுடைய படைப்புகள் என்னுடைய எங்களுடைய ஈழத்து இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியாக நாங்கள் வைத்து நோக்குகின்றோம். எனவே அவர் ஈழத்து படைப்பாளி என்பதை தாண்டி புலம்பெயர்ந்திருக்கின்ற என்ற ஈழத்து பண்படைப்பாளிகளிலே நிச்சயமாக கவிராயினி அவர்கள் வைக்கப்பட வேண்டியவர் என்று நான் பார்க்கின்றேன். அவருடைய பல கவிதைகளை நான் குறித்துக் கொண்டு வந்தேன். அவற்றையும் அவ்வளவத்தையும் சொல்ல முடியாது, ஏனென்றால் இங்கே இரண்டு பேர் அவற்றை சொல்லுவதற்கு இருக்கிறார்கள். என்றாலும் சில கவிதைகள் மிக மிக இயல்பான மிக இயல்பாக கவிதை தன்மையை பெற்றிருக்கின்றனர். அவருடைய இன்னொன்று அவர்கள் எங்களுடைய வடகோவை அவர்கள் சொன்னார்கள், இந்த கவிதையிலே மரபு கவிதையில துவங்கி பின்னவீன கவிதை வரை இருக்கிறது உண்மை. அது யாப்பு ஓசையின் பயப்பட்ட கலிப்பா வெண்பா போன்றவற்றை பாடுகின்ற மரபு கவிதைகள் இருக்கின்றன. அதே போல இன்றைய பின்னவீனத்துவ சிந்தனைகள் உள்வாங்கி இருக்கின்ற நவீன கவிதை, அதை தாண்டி பின்னவீன கவிதைகள் எல்லாம் இருக்கின்றன. இவர் இந்த இரண்டுக்கும் இடையிலே வருகிறார். இது அவருடைய இன்னொரு மிக முக்கியமான பண்பாக நான் பார்க்கின்றேன். அதாவது ஓசை நயம் இருப்பதாக கே எஸ் சிவகுமாரன் சொல்லியிருக்கிறார். அப்படி ஆடம்பரிய ஓசை நயம் யாப்புகள் இருக்கு மாதிரி எனக்கு தெரியவில்லை, ஆனால் இயல்பான ஒரு ஓசை ஒத்திசை ஒன்று வருகிறது. அதே நேரம் இந்த பின்னவீனத்து கவிதைகளிலே காணப்படுகின்ற ஆக உருக்கமான படிமங்கள், அது ஒரு விளக்கமின்மை இருண்மை போன்ற இயல்புகள் இல்லை. எனவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே மாலினி மாலா அவர்களுடைய கவிதைகளை பார்க்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நான் நீயாக என்ற தொகுதியிலே, நீ என்னை உனக்குள் காண விரும்பினால் உன் கண்களை இறுக மூடி இதயத்தை திறந்து பார், அங்கே நான் மட்டும் மலர்ந்திருப்பேன் நீயாக என்று கவிதை போடுகிறார். இதெல்லாம் ஒரு இன்றைய நவீன கவிதைகளிலே இருக்கின்ற ஒரு உத்திகள். புதுவிடியல் என்பதிலே, தூக்கம் தூர விலகி போன இரவில் நினைவுகளின் தடாகத்தில் நீதான் அதிகமாக நீந்திக் கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு படிமத்தை போடுகிறார். நினைவுகளுடைய தடாகத்திலே நீதான் நீந்திக் கொண்டிருக்கிறாய் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நீ நீ என்று அவர் பல பேரை சொல்கிறார், யார் இந்த நீ என்று தெரியவில்லை, அது அவர் தான் சொல்ல வேண்டும். உறைந்து கொள்கிறேன் என்ற ஒரு கவிதையிலே, இருள் மூடி குளிர் இருகும் பனிக்கால இரவுகளை விட அதிகமான அடர்த்தியில் வெளிச்சத்தை தொலைத்து விட்டு உறைந்து கொண்டிருக்கிறது மனம் என்று அப்படியே ஒரு படிமத்தை போடுகிறார். உண்மையிலேயே அதனை வாசித்த போது சிலித்தேன். இது ஒரு இன்றைய நவீன கவிஞர்கள் என்று சொல்லவர்கள், புது கவிதாளர்கள், ஒரு புதிய உத்திகளை பாவிப்பவர்கள் இப்படியான கவிதைகளை மிக அநாயசமாக எழுதியிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை மிக அநாயசமாக பாருங்கள். அதாவது இருள் மூடி குளிர் இருகும் பனிக்கால இரவுகளை விட அதிகமான அடர்த்தியின் வெளிச்சத்தை தொலைத்து விட்டு உறைந்து கொண்டிருக்கிறது மனம், காற்றோடு பேசிக்கொண்டு கையோடு பற்றிக்கொண்டு கால் போன போக்கில் கால நதியை கனவுகளில் கடத்தி கொண்டிருக்கையில் என் வெற்றுக்கரங்களை விரைக்க வைக்கும் பனிக்காற்று பக்கத்தில் நீ இல்லாத நிஜத்தை முகத்தில் அரைந்து சொல்கையில் மீண்டும் நான் எனக்குள் உறைந்து கொள்கிறேன் வெறும் உயிர் சிலையாய் என்று அப்படியே கவிதையை போடுகிறார். உண்மையிலே இவை ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு ஓட்டத்தோடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆத்மார்த்தமான அன்புடன் என்ற ஒரு கவிதையிலே, இடி விழுந்த செடி போல் நான் அடைமலைக்குள் துளிர்க்க நினைத்ததே இல்லை, நான் உருகிய வீணை போல் நான் எந்த விரலுக்கும் உலகியதே இல்லை, உச்சி சூரியனிலும் உள்ளம் குளிராத தாமரை நான் மலர மட்டும் சம்மதித்ததே இல்லை, ஆனால் இன்று எங்கோ அடைமலையாய் நீ சாரல் பட்டே துளிர்க்கிறதே செடி, எங்கிருந்தோ மீட்டுகிறாய் நீ இசைக்கிறதே வீணை, எங்கிருந்தோ தரிக்கும் முன் பார்வை கதிர்களில் மலர்கிறதே மனத்தாமரை மனத்தாமரை என்று பாடுகிறார். அப்ப இப்படி மிக இயல்பான கவிதைகளை அவர் பாடியிருக்கிறார். இதிலே உயிருள்ள ஒரு கவிதையை நான் வாசித்து காட்டுகிறேன். கவிதைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், இது பலருக்கு பொருந்தும். வளமை போல் உலகத்தரமான கவிதைகளில் இருந்து உருப்படாத உடலல் வரை உதாரணம் காட்டி ஆழமான அறிவுடன் அக்கறையாக விளக்கிக் கொண்டிருந்தாய் எப்போதும் போல் அது பற்றி அறகுறை விளக்கத்துடன் விளக்கமில்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கிங்கென தேடி எடுத்த உதாரணங்களால் உன் கருத்துக்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தாய் நீங்கங்கென விழிகளை புரட்டி கொண்டு அலவலங்க விழித்துக் கொண்டிருந்தேன் நான். விளக்கி முடித்தபின் இறுதி கேள்வியா எது கவிதை என்றால், விகற்பம் விகற்பமே இல்லாமல் வினோதமாய் உன்னை பார்த்தேன், பொறுமையிழந்து சலித்து போய் நெற்றியில் அரைந்து கொண்டே அறிவு கட்ட எரிமமாடு என்றாய். பொறுமையிழந்து சலித்து போய் நெற்றியில் அரைந்து கொண்டே அறிவு கட்ட எரிமமாடு என்றாய். என்னை பொறுத்தவரை அந்த இருவரிகளில் தான் கவிதையே இருந்தது. ஏனென்றால் நீ சொன்னவைகளில் அதில் தான் உயிரே இருந்தது என்று கவிதை பாடுகிறேன். இது இந்த விஷயம் இப்படியே ஒரு இதில் சொல்லுவதிலே இருக்கின்ற இருக்கின்ற அந்த சுவர் அல்ல, அவர் என்னத்தை சொல்ல வந்தார் என்பதிலே இருக்கின்ற அந்த இடம் என்பவை உண்மையிலே என்னை கவர்ந்தன. இப்படி 200 கவிதைகளுமே இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அடுத்த மௌனம் எனும் பேரோசையிலே கிட்டத்தட்ட 167 பக்கங்கள், அதிலே கிட்டத்தட்ட 200 கிட்ட இருக்கும் நினைக்கின்றேன். சிறிய சிறிய கவிதைகள், இதிலே நல்ல கவிதைகள் பல இருக்கின்றன. நான் அவற்றை வாசிக்க நேரமில்லை. உண்மையிலே மிக இந்த யுத்தத்தாலே இடம்பெயர்ந்து புறம்பெயர்ந்து வாழ்கின்ற அவருடைய பல மன ஆதங்கங்கள் இந்த தொகுதியிலே இருக்கின்றன. பார இரவுகள், தூங்க மறக்கும் எல்லா இரவுகளும் தாங்க முடியாத ஏதோ ஒரு பாரத்தை சுமந்திருக்கின்றன என்கிறார். தூங்க மறக்கும் எல்லா இரவுகளும் தாங்க முடியாத ஏதோ ஒரு பாரத்தை சுமந்திருக்கின்றன என்று ஒரு கவிதை சொல்லியிருக்கின்றார். மண் காத்த மாக்கள் என்றொரு கவிதை. மண் காத்த மாக்கள், அவர்கள் நடந்த பாதைகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் நடந்த விமர்சனங்களும் சடங்களும் கூட போராட்டங்களாகவே இருந்தன. அவர்கள் நடந்த பாதைகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் நடந்த விமர்சனங்களும் களங்களும் கூட போராட்டங்களாகவே இருந்தன என்று ஒரு மிக ஆழமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். குற்ற உணர்வு என்ற ஒரு கவிதையிலே, எழுதி முடித்த உன் கதைக்கு தலைப்பிட்டுத்தா என்றவனை கேட்டேன். தேவையற்ற பாதைகளில் சென்று தேவதையை தொலைத்தவன், தேவதையை தொலைத்ததனால் தெருக்கோடியில் விழுந்தவன் என்றும் நட்டைப்பட வாசகத்தால் என் உயிரில் அடி என்றார். உண்மையிலே இந்த கவிதையை வாசித்த போது எனக்கு பல நினைவுகள் பீறின. எங்களுடைய யுத்தம், எங்களுடைய யுத்தத்தின் பின்னால் இன்றைய வாழ்வு என்பவை இந்த கவிதைகளுக்குள்ளாலே பளிச்சிட்டன. இவ்வாறு இந்த குச்சொழுங்கைகளுக்குள்ளாலே குச்சொழுங்கைகள் காத்திருக்கின்றன. இந்த கவிதையிலே காரை பெயர்ந்த பல கவிதைகள் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் சொல்லி உங்களை சரிப்பூட்டவில்லை. பொங்கல் நாளில் வெடித்து போன உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். உன்னுடையதான எல்லா நினைவுகளையும் நிறுத்திவிடத்தான் நினைக்கிறேன். இதயம் வசித்த ஒரு பாடலுக்குள் கரைந்து கொண்டோ, மனம் தொட்ட புத்தகம் ஒன்றினுள் புதைந்து கொண்டோ, பண்டிகை ஒன்றின் மகிழ்வில் மிதந்து கொண்டோ, கடந்து போன காலத்தின் கனவுகளில் தொலைந்து கொண்டோ, உன்னை மறந்து விடத்தான் ஒவ்வொரு நிமிடமும் முயன்று கொண்டிருக்கிறேன். என் எல்லா முயற்சிகளின் முடிவிலும் பொங்கல் பானையின் அடியில் வைத்த வெடியாய், பொங்கல் பானையின் அடியில் வெடி வச்சால் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். பொங்கல் பானையின் அடியில் வைத்த வெடியாய் நினைவுகளின் ஆழத்தில் நீயே வெடிக்கிறாய், சிதறிய பொம்மையில் துடித்து போகிறேன் அடி இன்னும் நான் என்று முடிக்கிறார். இப்படி இந்த கவிதைகளை நீங்கள் ஒன்றாய் பாருங்கள். இன்றைய நாங்கள் இன்று கவிதை எந்த தளத்திலே நிற்கின்றது அல்லது எங்கு நிற்கின்றது என்பதை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றன. பலர் பல ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கவிதைகளும் நிச்சயமாக ஒரு இடத்திலே, மிக முக்கியமான இடத்திலே, அதுவும் எங்களுடைய ஈழத்து கவிதை என்ற ஒரு தொடர்ச்சியிலே, அல்லது ஈழத்து பெண் கவிதை படைப்பாளிகள் என்ற ஒரு தொடர்ச்சியிலே, இந்த 3 தொகுதிகளிலே இருக்கின்ற கவிதைகளும் ஒரு மிக முக்கியமான இடத்திலே நிற்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல அவர் புலம்பெயர்ந்து வாழ்பவர், இந்த மண்ணிலே வேர் பரப்பி உலகம் என்று ஜெர்மனியிலே அவருடைய கிளைகள் இருக்கின்றன. எனவே அவருடைய அறிந்தே அவருடைய புத்திரி அவர்கள் அவருடைய கவிதையை டோச்சிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்தேன். எனவே இன்று அவருடைய இந்த ஒரு வியாபகம் என்பது நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து பெண் கவிதாயினிகளுடைய வரலாற்றில் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பது போல, என்னுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற கவிதாயினிகளிலே பலர் இருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய ஆழியான அல்லது தமிழ் நதி போன்றவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள். எனவே அவர்களுடைய இடத்திலும் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கவிதாயினியாக எங்களுடைய மாலினி மாலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று கூறி, அவர் இன்னும் தொடர்ந்து கவிதை எழுத வேண்டும் என்னுடைய அந்த அவருடைய என்னுடைய கோரிக்கை. இந்த கவிதைகளை எப்போ எழுதினார் என்றால், எப்போ ஒரு எழுதினார், தொடர்ச்சி இருந்தால்தான் அவருடைய படிமுறை வளர்ச்சி அல்லது எவ்வாறு அவருடைய கவிதைகள் பரிமாணத்திலே மாற்றமடைந்திருக்கிறது என்பவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அல்லது வாசகர்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே அதை எதிர்காலத்திலே அவர் நிச்சயமாக அதை வழங்குவார் நான் நினைக்கின்றேன். உண்மையிலே மிக குறுகிய காலத்திலே அவர் புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கின்ற மிக குறுகிய காலத்திலே ஓரளவு செம்மையாக சில நேரம் இங்கே சிலர் இந்த லே அவுட் பற்றி சில நேரம் அவர்கள் சிலர் அபிப்பிராயம் கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்தளவிலே அழகாகத்தான் இருக்கிறது. நல்ல பேப்பர், நல்ல பெரிசா எழுத்துப்பிள்ளைகள் இல்லை. மிக குறுகிய காலத்திலே மிக செம்மையாக இந்த 3 தொகுதிகளை அவர் வெளியிட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய முயற்சி என்று அவர் ஜெர்மனியிலே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் புலம்பெயர்ந்து வாழ்வது, அவர் இங்கே இருந்து அவருடைய அந்த தமிழ் ஆற்றல், தமிழ் அறிவு, அவருடைய ஆற்றோட்டமான எழுத்து நடை அவரை இன்றும் உயிரோடு வைத்திருக்கிறது. அவரை உயிரோடு வைத்திருக்கிறது இந்த மூன்று கவிதைகளும் தொகுதிகளும். அதிலே உள்ள அதிகமாக 500 மேற்பட்ட கவிதைகளும் ஒவ்வொன்றும் சான்றுகள். இந்த கே சிவகுமாரன் அவர்கள் என்னை விட மிக சிறந்த ஒரு விமர்சகர், விமர்சகன் அல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த விமர்சகர். அவர் சொல்லியிருக்கிறார், இதிலே ஒரு கவிதையை கூட தவிர்க்க முடியாது. அவருடைய அந்த உரையில இருக்கிறது இந்த கவிதை புத்தகத்தில் இருக்கிற ஒரு கவிதையை கூட நாங்கள் புறந்தள்ளி விட்டு சென்று விட முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கையை, ஒவ்வொரு வரலாற்றை பேசுகின்றன என்ற செய்தியை கூறியிருக்கிறார். அதையே நானும் கூறி எங்களுடைய மாலிமாலா அவர்கள் மிக குறுகிய அழைப்பை தான் எனக்கு தந்திருந்தார். நான் நேற்று அவர் அழைத்த போது சிகிரியாவின் மலையிலே இருந்தேன். அவர் அழைத்து எனக்கு யாரென்று தெரியாது. சொன்னார், நீங்கள் வாருங்கள் என்று. உண்மையிலே எனக்கு 11 மணிக்கு தான் இந்த 3 தொகுதிகளும் எனக்கு கையிலே கிடைத்தன. ஆனால் நான் அதை வாசிக்க துவங்கிய போது நிச்சயமாக இந்த 500 கவிதைகளும் மிக குறுகிய நேரத்திலே ரசித்து படித்தேன். எனவே அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன். நன்றி.